மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ரிச் யங் ரூலர், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு இளைஞன் அப்படின்னு எழுதியிருக்கு. இது 3 சுவிசேஷத்திலுமே எழுதியிருக்கு. அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸ்னு சொல்கிற மார்க்கு, லூக்கு, மேத்யூ எழுதியிருக்கு. இதை நான் அநேக நாட்களாய் நான் தியானித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் பொழுது நான் உற்சாகம் அடைந்திருக்கிறேன், ஆண்டவருடைய மகிமையை பார்த்திருக்கிறேன். ஆகையினாலே அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 17 வசனத்தில், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இது 3 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதுனால இது ஏதோ ஒருவர் ரெக்கார்ட் பண்ணி இருந்தால் அதை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 3 சுவிசேஷர்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய மேன்மை அல்லது இதனுடைய ஆழம் நமக்கு தெரியணும். நான் சில ஆண்டுகளாகவே இதை தியானித்திருக்கிறேன்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இயேசுவினுடைய மனத்தாழ்மை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு ரிச் யங் ரூலர் வந்து, ஒரு ஐஸ்வர்யவான் இளைஞன் வந்து, நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன உடனே அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு முறை கூட ஒரு பாவமும் செய்யாத ஒருவர் தன்னை நல்லவன் என்று அட்ரஸ் பண்ணுறத, கூப்பிடுகிறதை ஏன் அவர் மறுதளிக்கணும் அல்லது அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லணும். இயேசு அவருடைய தாழ்மை மாத்திரம் அல்ல, அவருடைய உண்மையும் இதிலே விளங்குகிறது. ஹி வாஸ் அட்டர்லி ட்ரூத்ஃபுல். அதனால தான் நானே வழியும் சத்தியமுங்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு பொய்யும் இல்லை, ஒரு இம்மி அளவு கூட இல்லை. அவ்வளவு 100% அவர் ட்ரூத்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அவர் என்னை நீ நல்லவன் சொல்லாத ஏன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை, ஆனால் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு தியானித்தீங்கன்னா நீங்கள் ஆவியானவர் அப்படித்தான் நம்மோடு பேசுகிறார் என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். அதாவது நான் சோதிக்கப்படக்கூடிய ஒரு மாம்சத்தில் இருக்கிறேன். நான் ஒரு முறை கூட பாவம் செய்யாமல் ஜெயிக்கிறவனாக இருக்கலாம். நீங்களோ ஏற்கனவே பல முறை தோற்று போனவர்கள், இன்னும் தோற்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் ஒரே நிர்பந்தமான நிலையில் இருக்கிறோம். வி ஆர் ஆன் த சேம் கிரவுண்ட். அது எவ்வளவு நிர்பந்தம் சொன்னா, பிதா மாத்திரம் எனக்கு கிருபை கொடுக்கலன்னா, பிதாவினுடைய வலதுகரம் என்னை தாங்கலன்னு சொன்னான், நான் எந்த பாவத்திலையும் விழுந்துட முடியும். ஐ ஆம் இன் அ ப்ரிகேரியஸ் கண்டிஷன், ரொம்ப நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன். பவுலினுடைய வார்த்தையில் சொல்லுவோமானால், அவர் ரோமர் 7 சொல்லும் பொழுது, நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணம் இருக்க காண்கிறேன்கிறார். நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலை, அதான் நிர்பந்தம். இதை எப்படி வேதம் சொல்லுது அப்படின்னு இதுதான் வீழ்ச்சியுற்ற நிலை. ரோமர் 8:3 வந்து பாவ மாம்சத்தின் சாயலாக இப்படியாய் கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு ரோமர் 8:3 எழுதியிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தில் இருந்தார்னு சொல்லியிருக்குன்னா, ஹி வாஸ் லைக் அவர்ஸ் இன் ஃப்ளஷ், லைக் அவர்ஸ் அண்டர் சின்ஸ் டொமைன். பாவம் ஆதிக்கம் செலுத்துகிற நம்மை போன்ற ஒரு வீழ்ச்சியுற்ற மாம்சத்திலேதான் இயேசு இருந்தார். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. பிதாவோ அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மானிடர் யாவருக்காகவும் அதை செய்தார். நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நோ மோர் வி சுட் பி ஸ்லேவ்ஸ் ஆஃப் சின். நாம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அல்லது இயேசு 33 வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அவர் மகத்தான ஒரு கிரியையை தன் மாம்சத்திலிருந்த நாட்களில் செய்து முடித்து விட்டார். சகல பாவங்களையும் அவர் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் அவரை போலவே நாமும் ஆவியிலே நடக்க முடியும். நம்மை போல அவர் மாம்சத்தில் இருந்தபடியால் நம்முடைய மாம்சத்திலே உள்ள பலவீனங்களை குறித்து இனிமேல் நாம் போக்கு சொல்ல கூடாது. நான் பெருமையுள்ள, சுயநலம் உள்ள, ஆசை இச்சைகள் உள்ள, பாவத்தின் வேராகிய இச்சை உள்ள மாம்சத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தின் வேரிலிருந்து ஒரு முறை கூட எந்த பாவமும் குளிர்க்கவில்லை. பாவத்துக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பிதா அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க கிரியை நடப்பித்த போது எஸ் என்று சொல்லி, ஆம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் இயேசு பாவத்திற்கு சாவு மணி அடித்து விட்டார். பாவம் இனிமேல் நம்மளை ஆளுகை செய்யவே முடியாது. இயேசுக்கு கிருபை கொடுத்த பிதா இப்பொழுது நமக்கும் கிருபை கொடுக்க வல்லவர். கிருபையின் ஆவி அப்படின்னு சொன்னால் பலமுள்ள ஆவி. பாவம் மரணம்ங்கிற பிரமாணத்திற்கு விரோதமாய் அதைவிட பலமாய் கிரியை செய்கிற கிருபையின் ஆவி. இவ்வளவும் அந்த ரோமர் 8:3 எழுதியிருக்கு. நீங்க தியானிச்சு பாருங்க. அப்போ இயேசு தன்னுடைய நிர்பந்தத்தை 100% சரியாய் உணர்ந்திருந்தபடியால் பிதா ஒருவர் தான் நல்லவர், நீ என்னை நல்லவன் சொல்லாத. பிதா ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 1 அங்க எழுதியிருக்கு. யாக்கோபு 1 சோதனையை குறித்து பேசும் பொழுது 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பிதா நல்லவர், நம்ம யாரையும் சோதிக்க மாட்டார். அவனவன் தன் இச்சையினாலே இழுக்குண்டுதான் சோதிக்கப்படுகிறார். என்னுடைய மாம்சத்திலே சுயநலம் பெருமை என்கிற இச்சைகள் இருக்கிறதுனால தான் நான் தன்னைத்தானே உயர்த்துகிறேன், தனக்கானதை தேடுகிறேன், பாவம் செய்கிறேன். இயேசு நம்மை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே இருந்தும் கூட ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை. ஆனாலும் அந்த நிர்பந்தத்தை அவர் 100% உணர்ந்திருந்தபடியால், அவர் தாழ்மையாய் இருந்தபடியால், பிதாவை சார்ந்து கொண்டபடியால், தாழ்மையாய் இருந்து பிதா எனக்கு உதவி செய்தால் ஒழிய நான் பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த நிர்பந்தத்தை உணர்ந்து பிதாவை சார்ந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, தாழ்மைக்கும் விசுவாசத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, பெருமைக்கும் வீழ்ச்சிக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. இயேசு தாழ்மையாய் இருந்து பிதாவை சார்ந்து கொண்டதுனால பிதா அவருக்கு உதவி செய்தார். 2-2-4 மாதிரி வேற வழியே கிடையாது. நான் தாழ்மையா இருந்தா தேவன் எனக்கு கிருபை கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இயேசுக்கு கிருபை கொடுத்தவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுப்பார். ஆகையினாலதான் யாக்கோபு ஆணித்தரமா இந்த வார்த்தையை சொல்றார். இயேசு ஏன் என்னை நல்லவன் சொல்லாத, தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் தான் பொல்லாங்கினால் சோதிக்கப்படாதவர். நூற்றுக்கு நூறு நன்மையே செய்கிறவர், God is a good God, He does always good. நல்ல தேவன் நல்லதையே செய்கிறவர், அவரிடத்தில் தீமை இல்லை, தீமையினால் அவர் சோதிக்கப்படுவதும் இல்லை. இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த பூரணம் பிதா ஒருவரிடத்தில் தான் இருக்கிறது. நானோ நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் என்னை நீ நல்லவன் சொல்லக்கூடாது. நான் பாவத்தை ஜெயித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் நான் சோதிக்கப்படாத நிலைமையில் இருப்பேன் பிதாவை போல. அப்பொழுதுதான் என்னை யாரும் நல்லவ போதகரேன்னு சொல்ல முடியும். எவ்வளவு ட்ரூத்ஃபுல்னஸ், நூற்றுக்கு நூறு. அட்டர்லி ஹி வாஸ் ட்ரூத்ஃபுல், ஹி வாஸ் ரியலிஸ்டிக், ஹி வாஸ் ஹம்பிள். அவர் மனத்தாழ்மையாயிருந்தார், அவர் தன்னுடைய நிர்பந்தத்தை நூற்றுக்கு நூறு உணர்ந்திருந்தார். அப்படி தாழ்மையாக இருந்ததனால் பிதாவை சார்ந்து கொண்டார், விசுவாசித்தார். விசுவாசிக்க முடிந்தது, பிதாவும் அவருக்கு உதவி செய்ய முடிந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரிச் யங் ரூலர், பணக்கார இளைஞன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டார். அவனிடத்திலே ஒரு தேடுதல் இருந்தது, ஒரு தேவையை உணர்ந்தான். அவனிடத்திலே அவர் என்ன சொல்றார், என்ன சொல்றார், மத்தேயு 10 மார்க்கு 10 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, 21 உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த ஒரு கற்பனையும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் வைக்கிற கற்பனை. என்னை நேசித்து எனக்கு நன்மை செய்யும்படிக்கு, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் எனக்கு ஒரு கற்பனையை கொடுப்பார். இயேசுவும் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று கருத்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு கற்பனையும் இயேசு நீ எதையும் உனக்கு சொந்தமானதுன்னு சொந்தம் கொண்டாடக்கூடாது. எல்லாம் நீ ஈவாய் இரக்கமாய் இலவசமாய் பெற்றுக்கொண்டது. பவுல் சொல்லுகிறது போல, நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களானால் பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல் மேன்மை பாராட்டுகிறது என்ன. நாம் எதை நாம் சொந்தம் கொண்டாட முடியும்? பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் சகலத்தையும், யோவான் 5 எழுதியிருக்கேன், God granted அப்படின்னு எழுதியிருக்கு, அவருக்கு அருள் செய்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ தேவன் அவருக்கு அருள் செய்தார், grace was granted. நமக்கும் அவர் அப்படி எதையும் அருள் செய்திருக்கிறார். என் உயிர், என் வாழ்க்கை எனக்கு இலவசமாய் தேவன் கொடுத்தது. என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிற சகலமும் இலவசமாய் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. நான் பெற்றுக்கொண்ட எதையும் நான் இழக்க தயாராக இருக்கணும், அல்லது என்கிட்ட கொடுத்தவரே திருப்ப கேட்டார்னா கொடுத்துடணும். உங்களுக்கு யோபுவை ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அந்த நீதிமான் யோபுவினால் அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? அவனும் தாழ்மையானவன், அவனும் நேர்மையானவன், அவனும் உண்மையுள்ளவன். எதை நான் கொண்டு வந்தேன்? நிர்வாணமாய் வந்தேன். நான் நிர்வாணமாய் போவேன். எனக்கு சொந்தமானது எது? சகலமும் என் ஜீவன் முதற்கொண்டு அவர் எனக்கு கொடுத்தது. ஆகையினாலே என் ஜீவனையும் எடுத்துக்கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. ஆகையினால்தான் அவன் யோபு நீதிமான். இந்த ரிச் யங் ரூலர் அதை ஏன் செய்ய முடியவில்லை யோசித்து பார்த்தீங்களா? இந்த அறிவு அவனுக்கு இருந்திருந்தா செய்திருக்கலாம். அவன் ஒன்றை பற்றி கொண்டிருந்தான், அவனுடைய ஆஸ்தியை அவன் பற்றி கொண்டிருந்தான். அவனுடைய கைகள் நான் எனது என்னுடையது என்று ஒன்றை இறுக பற்றி கொண்டது. அப்போ நாம் ஒரு உணர்வுக்கு வரணும், பாவம்ங்கிறது என்னுடைய நிர்பந்தமான நிலை அல்லது சுயநல இச்சையிலிருந்து, பெருமைங்கிற இச்சையிலிருந்து எல்லா பாவமும் வெளியே வருது. அதைத்தான் வேறுனு சொல்லலாம். நான் பூமிக்கு மேலே இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் அதனுடைய பூக்கள் இலைகள் கனிகள் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் வேற நீங்க பார்க்க முடியாது. அதே போல நம்முடைய எல்லா தீய செயல்களும், நம்முடைய பேச்சு தீயதா இருக்குது, நாம் சிந்திக்கிறது தீயதா இருக்கிறது, நம்முடைய செய்கை தீயதா இருக்கிறது. அதற்கு காரணம், என்னுடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாயில்லை, அதாவது பாவத்தின் வேர் இருக்கிறது, அதனுடைய ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் சுயநலம். இந்த ரிச் யங் ரூலர்கிட்ட இயேசு கிறிஸ்து அவனுடைய தேவையை உணர்த்தும்படி எவ்வளவு நேர்த்தியாய் போதித்தார்னு பாருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமாப்பா, அப்படின்னா 19 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். நல்ல கவனிங்க, இந்த கற்பனைகள் எல்லாமே, இயேசு இப்போ சுட்டி காண்பித்த கற்பனைகள் எல்லாமே மனுஷர்கள் சம்பந்தமானது. கொலை செய்து இன்னொருவருக்கு தீமை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை அவகரிக்காத, யாரோ ஒருவருடைய மகள் அல்லது யாரோ ஒருவனுடைய மனைவி, இயேசு சொன்ன அத்தனை கற்பனையும் ஹரிசாண்டலா நம்முடைய சக மனிதர்களை, மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதை குறித்து, அவர்களுக்கு ஒரு கேடை விளைவித்திராதே அப்படின்னு. பட் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதாவது இத சொன்ன உடனே, இதெல்லாம் நான் சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறான். 20 அதுக்கு பிறகுதான் அவனுடைய தேவையை உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்னா, அப்படியாப்பா, இயேசு அவனை பார்த்து, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தருத்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இயேசு வித்துட்டு நீ பிச்சைக்காரனாயிருப்பேன்னு சொல்லலையே, அவர் எவ்வளவு ஞானமா சொன்னாரு, உனக்கு நித்தியமான ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நிரந்தரமான பணக்காரனாயிருப்ப, நீ இப்ப இருக்கிற ஆஸ்திகளை தொட்டி கொண்டுராதே, அதை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் தேவனை நேசித்தால் தேவன் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடணும். அதான் மியூச்சுவல் லவ். உங்களுக்கு தெரியுமா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையும் ஒன்று அவர் நிறுத்தி வைக்கவே இல்லை. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஈந்தளித்தவர், God proved His love towards us by giving His own Son. அப்படித்தான் வேதம் சொல்லுது. இப்போ நான் தேவனை நேசிக்கிறேன்ங்கிறதை எப்படி நிரூபிக்கலாம்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் எனக்கு ஒரு கற்பனையை கொடுக்கிறார். இப்போ I too love you Lord, ஆண்டவரே நானும் உம்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதை எப்படி நான் நிரூபிக்கலாம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான். அதனால தான் நீ என்னை நேசித்தே ஆனால் என் கற்பனைகளை கைக்கொள்ளினார் யோவான் 14 அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவத்தின் வேரை நாம் பார்க்கணும். சுயநலம், நான் எனது. அவன் ஏன் துக்கமாய் போய்விட்டான்? மனமடிந்து அவனால தன் ஆஸ்திகளை கொடுத்தவர் தானே கேட்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருவோம், நான் எதை கொண்டு வந்தேன், எனக்கும் சொந்தமானது எதுவும் இல்லை, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு. ஆண்டவரே சொல்றாரே, இப்போ பரலோகத்திலே உனக்கு பக்திசம் உண்டாயிருக்கும் படிக்கணும். அப்ப நல்லது தானே, இதை விட்டு விடுவோம்னு அவனுக்கு ஏன் தோணலை? அதான் நம்முடைய பாவம், நம்முடைய வீழ்ச்சி. Sin is not what you do, but what you are. டோசர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என் உயிர் இருக்கும் வரைக்கும், என் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும், என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் சுயநலக்காரனாய்த்தான் இருப்பேன். நான் எனது, என்னுடையது. சாகும் வரைக்கும் நான் என் கைகளை விரித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு அப்படி வாழ்ந்தார், கொடுத்துக்கொண்டே இருந்தார், கடைசியிலே தன் உயிரையும் கொடுத்தார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன் ஜீவனையும் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்து முடித்தார். இதுதான் கிறிஸ்தவம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இது. அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்பதை அதிகம் பேசியிருக்கிறோம். மரண பரியந்தம் அவர் கைகளை விரித்து கொண்டே இருந்தார். கடைசியிலே சிலுவையிலே விரித்து ஆணியை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒன்றை கொடுத்து கொண்டே தான் இருந்தார். அதனால்தான் பவுல் வெளிப்பாடோடு சொல்லுகிறார், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். இதுதான் இயேசுவினுடைய உபதேசம். அவருடைய வாழ்க்கை அதுதான். அந்த வாழ்க்கையைத்தான் அவர் உபதேசித்தார். Blessed if you give. அப்போ இயேசு தனக்கானதை தேடாமல் பிறருக்கானதையே தேடிக்கொண்டிருந்தபடியால், யோவான் 18 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அவர் தன்னை தப்பித்து கொள்ள வழி தேடவும் இல்லை, பதஸ்டப்படவும் இல்லை. அவரோ யாரை தேடுகிறீர்கள்னு ரெண்டு முறை கேட்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னா, நான் தான், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை விட்டு விடுங்கள். எவ்வளவு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருந்தாலும், நாம் எவ்வளவு பரிசுத்தம் அடைந்திருந்தாலும், இதுவரைக்கும் நாம் எவ்வளவோ சாதித்திருக்கிறோம் என்கிற உணர்வு இருந்தாலும், இயேசுவை போல் நான் இன்னும் தனக்கானதை தேடாத ஒரு வாழ்க்கையை அடையவில்லை என்கிற நம்முடைய தேவையை உணர்ந்திருக்கிறோம். அப்படி உணர்ந்திருந்தால்தான் நாம் பாக்கியமானவர்கள். அப்போதான் நாம் இயேசுவை போல நம்மை நாமே உயர்த்த மாட்டோம், தாழ்மையாக இருப்போம். முக்கியமாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் யோசித்து பாருங்களேன். நல்ல நான் போதகரேன்னு சொன்ன உடனே, இல்லை தேவன் ஒருவர் தான் நல்லவர், என்னை நல்லவன் சொல்லாத அப்படின்னு அவர் சொன்னதனுடைய நோக்கம், அவர் எப்படி அதை எப்படி அந்த நிலைமையில் இருந்தார் என்று சொன்னால், அவர் சதா தன்னை பிதாவோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்த்தார். அவர் இடத்தில் தீமை இல்லை, தீமையினால் அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. நானோ சதா சோதிக்கப்படுகிறேன், பெருமை சுயநலம் என்கிற இச்சை என் மாம்சத்தில் இருக்கிறது, என் இளைய சகோதர சகோதரிகளுக்காக தம்பி தங்கைகளுக்காக நான் ஒரு பாதையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டிருக்கிறேன், இது முடியும் வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், நான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரணும், எனக்கு தம்பி தங்கைகள் எல்லாம் என்னைப் போல் ஒரு வாழ்க்கை வாழணும், நித்திய ஜீவனை நான் கொடுக்க வந்தேன், ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுதான் கிறிஸ்தவம். கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தணும். அப்போ நாம் இயேசுவை போல் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். இயேசு பிதாவை தவிர மற்ற யாரையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. நாமோ அநேகரை நமக்கு நாம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். விசுவாசிகளையோ அவிசுவாசிகளையோ உலகத்தாரையோ பாவிகளையோ யாரை பார்த்தாலும் இவர்களோட நான் தேவலாம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே உயர்த்துகிறோம். இயேசுவோ பிதாவோடு மட்டும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து அவர் உணர்வுடையவராயிருந்தார். நாமும் யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் இருந்தால் மாத்திரமே நாம் சீஷர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, அப்படி சீஷர்களாக இல்லை அப்படின்னு சொன்னான், இயேசுவை மட்டும் பார்த்து இயேசுவை போல் நான் வளரணும்னு நான் என்னை தாழ்மையிலே தரித்திருக்கலன்னு சொன்னான், வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசேயத்தனம். அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் நாம் வெளிப்பா இருக்கணும், இல்லைன்னா நாம் பரிசேயர்களாய் முடிவடைய முடியும். ஆவியிலே ஆரம்பித்த நாம் மாம்சத்திலே முடிவடைய முடியும். அந்த அபாயத்தை நான் என்னுடைய மாம்சத்திலே பார்த்திருக்கிறேன், நியாயம் தீர்த்திருக்கிறேன். உங்களை நான் விரல் நீட்டல, தயவு செய்து உணர்வடையுங்கள். நான் இயேசுவை போல் தனக்கானதை தேடாமல் தாழ்மையா இல்லாமல் இருந்தால் உடனே நான் வழுக்கி பரிசேயத்தனத்தில் விழுந்து விடுவேன். பரிசேயத்தனம்ங்கிறது தான் சட்டத்திட்டங்கள், பொருளாசை. நான் டாக்ஸ் கட்டுறேன் வருஷா வருஷம், நீதியான முறையில் சம்பாதிக்கிறேன், நான் வந்து கேட்குற எவனுக்கும் கொடுக்கிறேன், கடன் வாங்குகிறது இல்லை, ஆகையினால் நான் பொருளாசை ஜெயித்தவன். மதியீனம், முட்டாள்தனம். இயேசுவை பார்த்து பணத்தை இயேசு பார்த்தது போல் பார்க்கும் வரைக்கும் நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்தால் அவர் எப்படி பார்த்திருப்பாரோ அதுபோல் பார்க்கும் வரைக்கும் நான் உணர்வுள்ளவனாக இருக்கணும், இல்லைன்னா நான் விபச்சாரத்தில் கூட விழுந்து விட முடியும். இப்படிப்பட்ட உணர்வுடையவர்கள் தான் கடைசி வரைக்கும் தாழ்மையாக இருந்து ஓட்டத்தை முடிக்க முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து என்னோடு சேர்ந்து நான் சொன்ன இந்த பகுதியை மூன்று சுவிசேஷத்திலும் தியானியுங்கள். மத்தேயு மார்க்கு லூக்கில் உணர்வடைவோம். தேவன் நல்லவர். 29 மார்க்கு 10:29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஞானமாய் அவர் போதித்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம கஷ்டப்படுவோம், எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்றார். நான் பாவம் செஞ்சு அநியாயமா நான் வீடு கட்டின வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியல, வீடு ஜப்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, நான் வீட்டை இழந்தேன், இயேசுக்காகவா வீட்டை இழந்தேன், என்னுடைய மதியீனத்தினால வீட்டை இழந்தேன், அகல கால் வைத்ததுனால வீட்டை இழந்தேன், பொருளாசையினால வீட்டை இழந்தேன். என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் எதையும் இழக்கலாம். இந்த இன்மையிலே நமக்கு பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நித்தியத்திலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகையினாலே உணர்வடைவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களை உணர்வடைய செய்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்மை பார்க்க உதவி செய்யும். ஒருபோதும் நாங்கள் மற்றவர்களை பார்த்து எங்களை நாங்களே திருப்தியாய் திருப்திப்படுத்திக் கொண்டு நெஞ்சை நிமித்த வேண்டாம். இரக்கமாயிருந்தான். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்க, உம்மை போல் வளர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய நாமம் எங்களை மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.